வேர்களை வெறுக்கும் விழுதுகள். தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத்தொடரின் முதல் பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
அந்த அம்மாவுக்கு ஒரு 80 வயசு இருக்கும் சார். ரொம்ப முடியாமல் இருந்த போல ஊதுவலையை வச்சு அப்படியே தொண்டை நெரிச்சு மகனை கொன்றுறாரு. இந்த தொண்டைக்குழாய் பார்க்கும்போது அப்படியே நொறுங்கி போச்சு. இந்த சங்கே அந்துருச்சு.
மதுரையை ஒட்டிய உசிலம்பட்டியில் இருக்கும் முத்துப்பிள்ளையின் கருத்துக்கள் இவை.
அவங்களுக்கு வந்து 2 பையங்க, சொத்துல நிறையா இருக்கு, தென்னந்தோப்புலாம் இருக்கு. அவங்க பையன் வந்து ஒரு மையம் கலெக்டர், இன்னொரு மையம் இன்ஜினியர், வெளியூரில் இருக்காங்க. கிராமத்தில் வந்து இந்த அம்மா மட்டும் தான் இருந்தது. அந்த அம்மாவை பார்க்க முடியல. அப்போ நம்ம அந்த அம்மாவை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க முடியாதுல்ல. ஆள் வச்சு நம்ம ஆள் வச்சு பார்க்க அவங்க பார்க்கல சார். இவங்களுக்கு வந்து நம்ம துணைக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம இருக்கிறது, வேகமாக செத்துட்டா நம்ம வேலையை போய் பார்க்கலாம்ல, எத்தனை நாளைக்கு இங்கே விமுசப்பட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஊதலையை வச்சு தொண்டை நெரிச்சு அந்த அம்மாவை கொன்றுறாங்க. கழுத்தில் வச்சு அப்படியே நெரிச்சு அப்படியே கொன்றுறாங்க சார். கொண்டு உடனே வந்து ரேடியோ கட்டி இது பண்ணிட்டு இங்கே இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேடியோவை கட்டி இது பண்ணிட்டு உடனே ஆடம்பரமாக ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் இப்போ தானே நல்லா இருந்துச்சு அந்த கேள்வி, அதுக்குள்ளே எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கல. அப்போ ஓரளவு தெரிய வந்துச்சு.
அந்த அம்மாவுக்கு எத்தனை நாளாக வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க?
அவங்க வந்து ஒரு மாதம் படுத்த படிக்கையாகவே இருந்தாங்க சார். 1 இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இருந்தது 1 வந்து இருந்தாங்க. நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தால் நம்ம வேலை போகுதில்ல, நம்ம இங்கே கிராமத்தில் வந்து இருக்க முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கொண்டது அவங்க. அதே மாதிரி தான் சார் நிறைய நடக்குதுங்க சார் எங்கள் ஏரியாவிலையெல்லாம் பார்த்தா.
20 முன்னர் பெண் சிசு கொலைகள் நடந்து ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இந்த பிரச்சனையின் ஆழத்தை குறிப்புணர்த்தும் புள்ளி விவரம் ஒன்றை தருகிறார் யூரைஸ் என்கிற தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் நெப்போலியன் ராஜ்.
இப்போ அதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இதுவரைக்கும் 100 வில்லேஜஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். அந்த 100 கிராமங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 150 பேராவது கொலை பண்ணியிருப்பாங்க. 150 பேர் முதியோட கொலை பண்ணியிருப்பாங்க.
அதாவது இந்த குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெறும் 100 கிராமங்களில் எடுத்த புள்ளி விவரத்தின் கணக்கு இது. இத்தகைய முதியோர் கொலைகள் நடப்பது எல்லோருக்கும் அங்கே தெரிந்தே இருக்கிறது. ஆனால் யாரும் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் அது சட்டப்படி தண்டிக்கப்படுவதும் இல்லை. அப்படியான சட்ட நடவடிக்கை எடுக்க முயன்ற விருதுநகர் அசோகனின் நேரடி அனுபவம் இது.
பல குடும்பங்களில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிந்த வகையில் விசாரித்து ஆதாரத்தோட பெயர் உட்பட புகார் சொல்லியிருந்ததுனால பெரிய அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போலீஸும் முடுக்கி விட்டாங்க. முடுக்கி விட்டால் அது அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்னைக்கு மந்திரி, இங்கே உள்ளூர் மந்திரி தனக்கு எதிராக திரும்புதுங்கிறது மாதிரி அதை ஊற்றி மூடுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. அப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து லேட்டாக சொன்னீங்க, ஆதாரம் இல்லை, கொன்றதுக்கான சிரிஞ்சு இல்லை, ஊசி விட்டதுக்கானது இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாமல் சும்மா சொல்கிறதுனால நாங்கள் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லாட்டாலும் நடந்தது உண்மை சொல்லுங்க, சாட்சிகள் இருக்குது.
எல்லா முதியவர்களும் கொல்லப்படுவதில்லை, பலர் தற்கொலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள்.
சா வேண்டியதே, மாத்திரை மருந்து குடிச்சு பிடி சா வேண்டியதே. அப்புறம் அப்பா தூக்கி போடுவாரு, ஐயா தூக்கி போடுவாரு, பிள்ளை தூக்கி போடு அப்படின்றதெல்லாம் இல்லை, கிடையாது. என்னத்தோ இருக்கிறத எழுதி காலத்தை ஓட்டிவிட்டு புண்ணால வயல ஒரு மருந்து மாயத்தை குடிச்சிட்டு சா வேண்டியதே. நம்ம பெத்தவள்ள நம்மளுக்கே பெத்தவள்ளே கஞ்சி ஊற்ற மாட்டேன்னுது, அப்படி இருக்கையில் எழுதுக்கு இருக்கணும்.
இன்னும் சிலர் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் பலவந்தமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள்.
நான் எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த அம்மா கண்ணு தெரியாது, இவங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நானும் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி என்னன்றதை தீர விசாரிச்சுட்டு கொடுங்கன்னும் தீர விசாரிச்சுட்டு உள்ளார அவங்கள கண்ணு தெரியல அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு 15 கழித்து ஒரு ஆங்கில பத்திரிகையிலேருந்து ஒரு நிருபர் வந்தார். வந்தப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி யாரும் ஆதரவு இல்லாதவங்கள பேட்டி காணணும்னாங்க. சரி, நீங்கள் ஆதரவு இல்லாத இந்த அம்மா தான் இப்போ வந்தது, ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் இவங்கள பேட்டி காணுங்கன்னு. அவங்க வந்து பேட்டி காண்றப்ப அந்த அம்மா சொல்லுது, என் பையன் தான் என்னை கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்குறான், இங்கே வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, எனக்கு கண்ணு தெரியுமா, அதனால் நான் இங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது, ஒருத்தர் வந்து அன்னோன் எல்டர்னு சொல்லி கொண்டாந்து விட்டாங்க, இப்போ இந்த மாதிரி பையனே கொண்டாந்து விட்டுருக்குறானேன்னு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு அம்மாவை இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டாந்து கொடுக்குறானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு குரூஷியல். இத்தனைக்கும் அந்த அம்மா தொந்தரவு பண்ணாத அம்மா, கண்ணு தெரியாத அம்மா, அந்த அம்மாவை பார்த்துக்க முடியலன்ற அந்த பேர்டனை வந்து அவன் எவ்வளோ அழகாக வந்து ஏமாற்றி வித்துட்டு இங்கே கொடுத்துட்டு போயிட்டான், இங்கே வச்சுட்டு போயிட்டான்.
பிள்ளைகள் மட்டுமல்ல, முதியவர்களில் பலர் தாமாகவே முதியோர் இல்லம் தேடி ஓடும் சூழலும் நிலவுகிறது.
மொத்தம் தமிழ்நாட்டில் ரொம்ப முதியோர்களுக்கு படுற கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம். சாப்பாடு பிள்ளைகள் கவனிக்காம புறக்கணிக்கப்பட்டு வீதியில் அலைகிறாங்க. எங்கடா இடம் கிடைக்குது, எங்கடா ஆசிரமம் இருக்கு, எங்க இவங்ககிட்ட இருக்க முடியாது, இருக்க என்ன செய்யறதுன்னு தள்ளாத வயதில் கையங்காலம் ஆடுற வயதில் வந்து தேடி வர்றாங்க. இல்லம் தேடி அவங்களுக்கு எந்த வழியை சொல்லிடுறது? ராத்திரி 8 மணிக்கு வர்றாங்க. இல்லை எங்கேயாலும் ஒரு இல்லை நல்லா இல்லாமல் சொல்லுங்கய்யா. முதியோர் இல்லம் இப்படி இன்னைக்கு மட்டும் மதுரையில் மட்டும் 30,000 பேர் முதியோர்கள் இருக்கிறாங்கய்யா, அனாதை இல்லத்தில் இருக்கிறாங்க.
ஆனால் முதியோர் இல்லங்களின் சூழலும் அப்படி ஒன்றும் நல்லபடியாக இல்லை. குறிப்பாக இலவச முதியோர் இல்லங்களின் நிலைமை மோசமாகவே இருக்கிறது.
ஐ விசிட்டட் நியர்லி ஒரு 40 to 50 ஓல்டேஜ் ஹோம்ஸ். என்னன்னு தெரியாம நானா போய் அப்படியே பார்த்தேன். ரியலாகவே இந்த ராம்நாடில் வந்து கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு சிக்காலைகள் போட்டு கட்டி சங்கிலியில் போட்டுப்போம். அவங்க சங்கிலியில் கட்டி போடுறாங்க, இவங்க சில இதில் கட்டி போடலை, அவ்வளோதான். அப்போ சரியாக வந்து ஏதோ ஒரு சிலர் வந்து பெய்டு வாங்குறாங்க, அவங்களுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணுறது கிடையாது.
இப்படியான முதியோர் இல்லம் தேடிச் செல்ல விரும்பாத அல்லது முடியாதவர்கள் தமது பிள்ளைகளுடன் இருக்க நேரும்பொழுது செய்ய வேண்டிய விட்டுக் கொடுப்புகள் ஏராளம். குறைந்தபட்ச தேவையான 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட அங்கே உத்தரவாதமில்லை.
2 தடவை தான் சாப்பிடும், இப்போ 1 தடவை எல்லாம் சாப்பாடை காலி பண்ணிட்டேன். நீ வீட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மதிப்பெல்லாம் இருக்கல, வேலை வெட்டி போனவங்களாம் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்க போகிறாங்க. நம்ம சும்மா உட்காந்துக்கு இருக்கவனுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க? அதனால மத்தியான சாப்பாடு இப்போ 6 மாதம் சாப்பிட்றது கிடையாது. 2 தடவை சாப்பாடு தான், மத்தியான சாப்பாடு கிடையாது.
இப்படியாக 21ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சமூக அவலமாக மாறிக்கொண்டிருக்கும் முதியோர் பராமரிப்புக்கு பின்னால் வலுவான பொருளாதார காரணிகளும் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம். தமிழக அரசு மாதந்தோறும் தரும் ஏழை முதியோர் பராமரிப்புக்கான 1,000 ரூபாய் நிதி உதவியை தமிழ்நாட்டின் எல்லா முதியவர்களுக்கும் விஸ்தரிக்க முடியுமா?
உதாரணமாக இப்போ 76 லட்சம் முதியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுத்தால் ஒவ்வொரு மாதமும் 760 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடியோ அல்லது 12,000 கோடியோ தேவைப்படும். தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 120,000 கோடி. அப்போ 10% இந்த ஓய்வூதியத்திற்கே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். 1,000 ரூபாயாக இருந்தால், அதுவே 2,000 ரூபாயாக இருந்தால் 20% பட்ஜெட்டை இது ஒரே ஒரு செலவுக்கு மட்டுமே போய்விடும். அப்போ இவ்வளவு பெரிய நிதி சுமையை தாங்கக்கூடிய அளவில் தமிழக அரசு இல்லை.
இதில் கூடுதலான கவலை தரும் அம்சம் என்னவென்றால், ஆதரவு தேவைப்படும் முதியோரில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கையே அதிகம்.
பெண்கள் தான் ஆண்களை விட அதிக நாட்கள் உயிரோடு இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற 100 பெண்களுக்கு 84 ஆண்கள் தான் இருக்க போகிறாங்க, 16 பேர் அங்கே இல்லை. அதே மாதிரி 80 வயது தாண்டுகிற 100 பெண்களுக்கு 61 பேர் தான் இருக்க போகிறாங்க, 39 ஆண்கள் இல்லை. அப்போ விடோடு விமன் தான், சிங்கிள் விமன் கான்செப்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் மிஸ்ஸிங் விமன் கான்செப்ட் நிறைய இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் கிட்னாப்பிங், இந்த ஃபார்ம் ஆஃப் ஆனர் கில்லிங், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபேன்டிசைடு, இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீட்டிசைடு இப்போ வந்தாச்சு. இதெல்லாம் இருந்து மிஸ்ஸிங் விமனே வந்து ரொம்ப கிரேட் கன்சர்னாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ விடோடு விமன், சிங்கிள் விமன், அப்போ ஃபெமினைசேஷன் ஆஃப் ஏஜிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. கவர்மெண்ட் என்ன செய்யும்? அவங்களுக்கு படிப்பு கிடையாது, வருமானம் கிடையாது, ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு மோசமாக இருக்க போகுது. இப்போ ஃபியூச்சர் ஷாக் இது.
முதுமை, தனிமை, இயலாமை, வறுமை என தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பில் நிலவும் வெறுமையும் விரக்தியும் சூழ்ந்த அந்திம வாழ்வு பலரின் அடிப்படை நம்பிக்கைகளை அடியோடு மாற்றும் வல்லமை வாய்ந்தவை. மதுரையில் இருக்கும் இலவச முதியோர் இல்லவாசியின் இந்த குரல் அதற்கு ஒரு சாட்சி.
இங்கேயே செத்து போய் ஏசப்பா பொட்டியில் வச்சு கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் பாடை கட்டியில் சைப பிள்ளை மாதிரி பாடை கட்டியில் தூக்கிட்டு போவாங்க. இங்கே வந்து கிறிஸ்துவர 1 வருஷம் ஆச்சுன்னா, 1.5 வருஷம் ஆச்சு இங்கே வந்ததுலேருந்து திருநார் பூசதும் இல்லை, எந்த சாமியும் நினைக்கிறது இல்லை. அப்படிதான் அந்த எல்லா சாமியும் தான் நம்மளை கை விட்டுட்டுதா, ஏசப்பா தானே நம்மளுக்கு சோறு போடுதாரு, அதனால் ஏசப்பாவை தான் நினைக்கிறது. 35 வருஷம் அவசியம் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஓதுவாமூர்த்தி பூசாரி, அப்படி அவசியம் பண்ண தெய்வமே விட்டுட்டுதா ஐயா. ஒரு யாரும் நினைக்க உப்படாதிய நினைக்கவா ஏசப்பாவை தான் நினைக்கணும்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் முதல் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.